நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. நவம்பர் மாதம் 18 புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில், பாரிஸ் படுகொலைகள் சம்பந்தப்பட்டவர்களை தேடும் நடவடிக்கையை தீவிரப்படுத்தியுள்ள பிரான்ஸ் இன்று செயின்ட் டெனி பகுதியில் முன்னெடுத்த நடவடிக்கைகள். இந்த முற்றுகையிட்டு தேடும் நடவடிக்கை குறித்து அங்குள்ள மாணவி ஃபர்ஹானா நம்மிடம் தெரிவித்தவை.
எல்லாரும் பயந்துட்டு கவலையோட தான் இருக்காங்க. இது இதோட ஸ்டாப் ஆகுமா இல்ல கண்டினியூ ஆகுதா என்னன்னு தெரியலன்னு.
காணாமல் போனோர் தொடர்பான ஐநா வல்லுநர் குழு தமது இலங்கை பயணத்தின் நிறைவில் வெளியிட்டுள்ள பரிந்துரைகள்.
We are making very clear recommendations that all the truth seeking mechanisms and all the justice mechanisms that are being adopted should cover all disappearances regardless of the perpetrators, including those perpetrated by the LTTE.
இந்த பரிந்துரைகள் குறித்து பாதிக்கப்பட்டோரின் தகவல்கள், தமிழகத்தில் வெள்ள நிலைமை குறித்த ஒரு பார்வை, இலங்கையில் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை முடிவுக்கு வருவது குறித்த செய்திகள் ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வழங்குவோர் சார்லஸ் பீட்டர் மற்றும் பிரதீபன் புனிதசீலன்.
பிரான்சில் பாரிஸுக்கு வடக்கு பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட மிகப்பெரிய பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கை முடிவுக்கு வந்துள்ளதாக பிரெஞ்சு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பாரிஸில் கடந்த வாரம் நடத்தப்பட்ட தொடர் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை கண்டுபிடிக்கும் நோக்குடன் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர். பாரிஸின் புறநகர் பகுதியான செயின்ட் டெனிஸில் உள்ள தொடர்மாடி குடியிருப்பில் முன்னெடுக்கப்பட்ட இந்த முற்றுகையில் இருவர் கொல்லப்பட்ட நிலையில் அவர்களில் ஒருவரான பெண் தற்கொலை அங்கியை வெடிக்க வைத்துள்ளார். இந்த தாக்குதலில் போலீசாரால் பலரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். பின்னதாக பேசிய பிரான்ஸ் அதிபர் பிரான்சுவா ஓலா, இஸ்லாமிய அரசுக்கு எதிராக செயற்பட உலக நாடுகள் ஒத்துழைப்புடன் செயற்பட வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார்.
Je veux enfin exprimer toute notre gratitude, notre admiration à l'égard des forces de l'ordre.
இஸ்லாமிய அரசு குழு முழு உலகத்திற்கே அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் அவர் கூறினார். பாரிஸில் நடத்தப்படும் முற்றுகை நடவடிக்கைகள் பெல்ஜிய மொரோக்கோ வம்சாவளியைச் சேர்ந்தவரான அப்துல் ஹமீத் அபாவுத் என்பவரை கண்டுபிடிப்பதற்காக முன்னெடுக்கப்படுவதாக பிரெஞ்சு ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன.
சிரியாவில் இஸ்லாமிய அரசு என்று தம்மை அழைத்துக் கொள்ளும் ஆயுததாரிகள் வசமுள்ள முக்கிய இடமான ரக்காவில் பிரான்சும் ரஷ்யாவும் நாட்கணக்கில் கடுமையான வான் தாக்குதல்களை நடத்திய நிலையில் அங்கு 30 அதிகமான ஆயுததாரிகள் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல்கள் வந்துள்ளன. பாரிஸில் நடந்த சம்பவங்களை அடுத்து ரக்காவில் IS அமைப்பினரின் இலக்குகள் என்று வெளிப்படையாக தெரியும் கட்டுப்பாட்டு மையங்கள், பயிற்சி தளங்கள் போன்ற இடங்களிலிருந்து அவர்கள் வெளியேறிவிட்டார்கள் என்று கருதப்படுகிறது. ஆனால் நகருக்குள்ளும் சுற்று வட்டாரங்களிலும் உள்ள சோதனை சாவடிகளை தாக்கிய போதே IS அமைப்பினர் பலர் கொல்லப்பட்டார்கள் என்று மனித உரிமைகளுக்கான சிரியன் கண்காணிப்பகம் என்ற அமைப்பு கூறுகிறது.
இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் குழுவினர் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் கடந்த வெள்ளிக்கிழமை நடத்தப்பட்ட தாக்குதலை கொண்டாடும் பிரெஞ்சு மொழி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளனர். பிரான்சின் செயற்பாடுகளால் முஸ்லிம்கள் எதிர்கொள்ளும் கஷ்டங்களுக்கு பழிவாங்கும் ஒரு நடவடிக்கையாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இந்த வீடியோவில் தோன்றிய தீவிரவாதிகள் 3 தெரிவித்துள்ளனர். இதற்கு முன்னர் நடத்தப்பட்ட தாக்குதல்களை பாராட்டிய அவர்கள் மேலும் பல தாக்குதல்கள் நடத்தப்படும் எனவும் உறுதியளித்துள்ளனர்.
சிரியாவில் இஸ்லாமிய அரசு என்று தம்மை அழைத்துக் கொள்ளும் குழுவின் இலக்குகளுக்கு எதிராக பிரிட்டன் வான் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு ஐக்கிய நாடுகளின் அனுமதி கட்டாயம் தேவையில்லை என பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரன் குறிப்பு நடத்தியுள்ளார்.
We cannot dodge forever the question of how to degrade and destroy ISIL.
நடவடிக்கை சட்டத்திற்கு உட்பட்டதாகவும் பிரிட்டிஷ் பிரஜைகளை பாதுகாப்பதற்கு உதவுவதாகவும் இருக்க வேண்டும் என்பதே முக்கியமானது என நாடாளுமன்றில் கேள்வியொன்றிற்கு பதிலளித்து பேசிய கேமரூன் தெரிவித்தார். சிரியாவில் வான் தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டுமாயின் பிரிட்டிஷ் அரசாங்கம் பாராளுமன்றில் அதற்கு ஆதரவாக வாக்குகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமென செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர்.
ஜெர்மனியை அடைய முயற்சித்ததாக நம்பப்படும் இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகள் என்று சந்தேகிக்கப்படுபவர்கள் 8 கைது செய்துள்ளதாக துருக்கி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இவர்கள் அனைவரும் மொரோக்கோ வம்சவழியைச் சேர்ந்தவர்களாவர். மொரோக்கோவிலிருந்து விமானத்தில் வந்த இவர்கள் துருக்கி தலைநகர் இஸ்தான்புல் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் ஒருவரிடம் பால்கன் நாடுகளூடாக ஜெர்மனிக்கு எவ்வாறு செல்ல வேண்டும் என்கிற வழிகாட்டி திட்டம் இருந்துள்ளது.
சவுதி அரேபியாவில் இன்று அதிகாலை போலீஸ் வாகனம் ஒன்று துப்பாக்கிச் சூட்டிற்கு இலக்கான போது அதிலிருந்த இரண்டு போலீசார் சுட்டுக் கொல்லப்பட்டனர். சவுதி அரேபியாவின் கிழக்கு பகுதி மாகாணமான கட்டிஃபில் நடந்த இந்த தாக்குதலை யார் நடத்தியது என்பது இன்னமும் தெளிவாக தெரியவில்லை. ஆனால் இந்த பகுதியில் பாதுகாப்பு படையினருக்கும் சிறுபான்மை ஷியா முஸ்லீம் பிரிவினருக்கும் இடையே நீண்ட காலமாக பதற்ற நிலை காணப்பட்டு வந்தது. ஷியா பிரிவினர் தாங்கள் பாரபட்சமாக நடத்தப்படுவதாக குற்றம் சாட்டியிருந்தனர்.
இன்றைய செய்தி அரங்கில் முதலாவதாக பன்னாட்டுச் செய்திகள். பாரிஸ் நகரில் கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற படுகொலைக்கு காரணமானவர்கள், அதன் பின்புலத்தில் இருந்தவர்கள் ஆகியோரை தேடி கண்டுபிடிக்கும் நடவடிக்கைகள் தீவிரமாக முடுக்கிவிடப்பட்டுள்ளன. அப்படியான ஒரு நடவடிக்கை இன்று அதிகாலை பாரிஸின் புறநகர் பகுதியான செயின்ட் டெனிஸ் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இதுகுறித்த பிபிசியின் செய்திக்குறிப்பு தமிழில் சார்ல்ஸ் பீட்டர்.
பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடத்தப்பட்ட தொடர் குண்டு தாக்குதல்களுடன் தொடர்புடையவர்களை கைது செய்யும் பொருட்டு பாரிஸ் புறநகர் செயின்ட் டெனிஸ் பகுதியில் உள்ள தொடர்மாடி குடியிருப்பை போலீசார் முற்றுகையிட முயற்சித்த போது அங்கிருந்த பெண் ஒருவர் தற்கொலை அங்கியை வெடிக்க வைத்துள்ளார். இதையடுத்து அப்பகுதியில் தொடர்ந்தும் வெடிகுண்டு மற்றும் துப்பாக்கிச் சூடு சத்தங்களை கேட்கக்கூடியதாக இருந்தது. உள்ளூர் நேரப்படி அதிகாலை 4:20 மணியளவில் இந்த முற்றுகை நடவடிக்கை ஆரம்பமானது. பாரிஸ் தொடர் தாக்குதலுடன் தொடர்புடைய முக்கிய சூத்திரதாரியான அப்துல் அபாவுத் என்பவரை கண்டுபிடிப்பதற்காக இந்த முற்றுகை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக செயின்ட் டெனிஸில் உள்ள அரச வழக்கறிஞர் பிரான்சுவாய்ஸ் மோலின் தெரிவித்தார்.
Cet assaut a été donné dans le cadre de l'enquête judiciaire qui a été ouverte vendredi soir à la suite des attentats criminels terroristes.
Parisil kadanda vellikkilamai meerkollapatta todar thaakudal visaranaiyin oru pagudiyagave inda muttugai nadavadikkai munnedukapattirukkirathu. Tholaipesi uriyaadalgal neradi saatchigal moolam kidaitha thagavalgalukkamaiya sandeha nabarana Abdul Abawud inda todarmaadiyil dhaan irukkirar endra thagaval kidaithathu
endrar arasa valakarinjar Molin. இந்த முற்றுகையில் சந்தேக நபர்கள் இருவர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள போலீசார் அவர்களில் ஒருவர் தற்கொலை குண்டை வெடிக்க வைத்த பெண் எனவும் தெரிவித்துள்ளனர். ஆயுதம் தாங்கிய அதிக அளவிலான போலீசார் செயின்ட் டெனிஸ் பகுதிக்கு வரவழைக்கப்பட்டனர். அதிகாலையில் காவல்துறையினரும் தீவிரவாதிகளும் பரஸ்பர துப்பாக்கி பிரயோகம் நடத்தியதைக் கண்டு தான் அச்சத்தில் ஆழ்ந்து போனதாக செயின்ட் டெனிஸ் தொடர்மாடியில் வசிக்கும் அகமத் தெரிவித்தார்.
J'étais en train de dormir et tout. Bon, à 4h20, on attendait un coup de feu de la police avec des bombes et tout. C'était en fait la police au début, ils nous ont pas fait sortir de
là. அதிகாலை 4:20 மணியளவில் துப்பாக்கிச் சூடு மற்றும் குண்டு வெடிக்கும் சத்தங்கள் கேட்டு திடீரென விழித்தெழுந்தோம். போலீசார் எங்களை வெளியில் செல்ல அனுமதிக்கவில்லை. வீட்டிற்குள் சிக்கிக் கொண்டோம். ஜன்னல் வழியாகவும் பார்க்க முடியவில்லை. ஆனால் தொடர்ந்தும் வெடிகுண்டு துப்பாக்கிச் சத்தங்களை கேட்கக்கூடியதாக இருந்தது
என்றார் அகமத். இந்த முற்றுகையில் பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பிரெஞ்சு போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனிடையே இந்த முற்றுகையை சிறப்பாக நடத்திய போலீசார் உள்ளிட்ட அனைவருக்கும் பிரெஞ்சு அதிபர் பிரான்சுவா ஹோலா தனது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார்.
Je veux enfin exprimer toute notre gratitude, notre admiration à l'égard des forces de l'ordre, des policiers qui ont
இந்த முற்றுகை நடவடிக்கையை சிறப்பாக முன்னெடுத்த பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் போலீசாருக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்க விரும்புகிறேன். இதன் ஆபத்து பற்றி அறிந்ததாலேயே அவர்கள் எச்சரிக்கையுடன் செயற்பட்டார்கள். தங்களது இலக்கை அடையும் வரை அவர்கள் போராடியிருக்கிறார்கள். பலர் இதில் காயமடைந்தும் உள்ளனர்
என்றார் அதிபர் பிரான்சுவா ஒலா. தற்போது செயின்ட் டெனிஸ் முற்றுகை நடவடிக்கைகள் முடிவுற்றுள்ள நிலையில் அங்கு பாதுகாப்பு பிரிவினர் தொடர்ந்தும் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர்.
செய்திக்குறிப்பை வழங்கியவர் சார்ல்ஸ் பீட்டர். இன்று அதிகாலை தொடங்கிய செயின்ட் டெனிஸ் பகுதி தாக்குதல் போது முற்றுகையிட போட்டு என்ன நடந்தது என்று அங்குள்ள மாணவி ஃபர்ஹானா அவர்களுடன் கேட்டேன்.
இங்க காலையிலேருந்து ஒரு 4:30 இங்க போலீஸ் ரெய்ட் வந்திருந்திருக்காங்க. ஃப்ரைடே நடந்த அந்த இஷ்யூக்காண்டி அந்த டெரரிஸ்ட் இங்கதான் வந்து ஸ்டே பண்ணிருக்காங்க. அவங்களை பிடிக்கிறதுக்கு காலையிலேருந்து எல்லா டிராபிக் டிரான்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டு அங்க நிறைய ஷூட் சத்தம் எல்லாம் கேட்டுட்டு இருந்திருக்கு. சென்னி ஃபுல்லா அந்த ஏரியா ஃபுல்லா பிளாக் பண்ணிட்டாங்க. நான் எனக்கு எக்ஸாம் இருக்குன்ட்டு கிளம்புறதுக்கு போனேன். பட் எல்லா டிரான்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணி இருந்ததுனால என்னால போக முடியல.
காலையில இந்த தாக்குதலை நடத்துறதுக்கு முன்னால போலீஸ் வந்து அங்க செயின்ட் டெனி பகுதியில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது அறிவித்தல் கொடுத்தாங்களா? நேற்றுக்கு நைட்டோ காலையிலயோ நாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஆபரேஷன் நடத்த போறோம்னு?
இல்ல, எதுவுமே அறிவிக்கல. ஒண்ணும் இல்ல, திடீர்னு ஒரு 4:30 திடீர்னு சத்தம் கேட்டு மக்கள் எல்லாம் முழிச்சிட்டாங்க. எனக்கு என்னோட ஃப்ரெண்ட் தான் இன்ஃபார்ம் பண்ணாங்க காலையில இந்த மாதிரி வெளியே எதுவும் போக வேணாம், செயின்ட் மிஸ்ல இப்படி இருக்கு, டிரான்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க, நீங்க மேரியிலாம் மேயர்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு, எல்லாரும் வீட்லயே இருங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க.
என்ன நடந்துட்டு ஆபரேஷன்ல போலீஸ்காரங்க என்ன சொல்றாங்க இப்போ?
ஒரு டெரரிஸ்ட் வந்து போலீஸ் ஷூட் பண்ணிட்டாங்க. இன்னொரு டெரரிஸ்ட் வந்து ஒரு வுமன் சொல்லிட்டு அவங்களே பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க. 6 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ தொடர்ந்து தேடுதல் நடந்துட்டு தான் இருக்கு. செக்கிங் வெரிஃபிகேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப கண்ட்ரோலா இருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் எல்லாம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு இருக்கு.
வெரிஃபிகேஷன் என்ன, வீடு வீடா வந்து இருக்கிறவங்க அவங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து சோதிக்கிறாங்களா?
வீடு வீடா இல்ல, பப்ளிக்ல வெளியே போற இடத்துல எல்லா பப்ளிக் பிளேசஸ் எல்லாத்துலயும் ரொம்ப செக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க.
நீங்க இருக்கிற பகுதியினுடைய இந்த லோக்கல் கம்யூனிட்டி லீடர்ஸ், அங்க மேயர், அவங்க எல்லாம் என்ன அனௌன்ஸ் பண்றாங்க?
அவங்க வந்து சொல்லிருந்தாங்க, யாரும் பயப்பட வேணாம், இது டெரரிஸ்ட் அட்டாக் இல்ல, இது வந்து போலீஸோட ஒரு ஆபரேஷன் நடக்குது, இது யாரும் பயந்துட வேணாம், இங்க எதுவும் டெரரிஸ்ட் அட்டாக் நடக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லா நீங்க உள்ள கம்யூனிட்டிக்காண்டி மேரியில வந்து ஸ்பெஷல் சைக்காலஜிக்கல் சப்போர்ட் கொடுக்கறதுக்காண்டி ஒரு ஸ்பெஷல் செல்லாம் ஓபன் பண்ணிருக்காங்க.
இப்ப திடீர்னு இந்த செயின்ட் டெனி பகுதியில வந்து இன்னைக்கு அதிகாலையில போலீஸ்காரங்க வந்து முற்றுகையிட்டு தாக்குதல் நடத்த வேண்டிய காரணம் என்ன, ஏதாவது தெரிய வந்திருக்கா உங்களை போன்ற லோக்கல் பீப்புளுக்கு?
என்ன சொன்னாங்கன்னா, அவங்க அந்த லீடர் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க, சென்னீஸ்ல தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு க்ளூ கிடைச்சிருக்கு. அதனால தான் இங்கே ஃபாலோ பண்ணிட்டே இருந்திருக்காங்க, கான்வர்சேஷன்ஸ் எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஸோ அதான் 4:30 போல வந்து இங்கே இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஷூட் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அபார்ட்மெண்ட் கீழே.
இப்போ உங்களை போன்றவர்களுக்கு மனநிலை எப்படி இருக்கு, வெளியே போக முடியுதா, கொஞ்சம் பயம் குறைஞ்சிருக்கா உங்களுக்கு?
இல்லை, இன்னும் பயமாக தான் இருக்கு, எல்லாரும் பதஷ்டமா இருக்காங்க. எனக்கு இன்னைக்கு கூட எக்ஸாம் இருக்கு, பட் எங்க அம்மா எல்லாரும் வீட்டில் எல்லாரும் வெளியே எங்கேயும் போக வேணாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. சேஃப்டி இல்லை, எதுவும் இல்லை. ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக அப்படி அமைதி ஆகட்டும், இன்னைக்கு எங்கேயும் வெளியே போக வேணாம்னு சொல்லியிருக்காங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரும் பயந்துட்டு கவலையோட தான் இருக்கிறாங்க. இது இதோட ஸ்டாப் ஆகுமா இல்லை கண்டினியூ ஆகுதா என்னன்னு தெரியலன்னு.
பிரெஞ்சு அதிரடி படையினர் இன்று முற்றுகையிட்டு தேடுதலை நடத்திய செயின்ட் டெனி பகுதியில் இருக்கக்கூடிய மாணவி ஃபர்ஹானா. செய்தியரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்ததாக இலங்கை செய்திகள். இலங்கையில் பல்வழிகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்காமல் நல்லிணக்க ஏற்பாடு என்பது காணாமல் போனோர் நல்லிணக்கம் ஏற்படாது என்று காணாமல் போனோர் தொடர்பான ஐநா குழுவினர் தமது பயணத்திற்கு பிறகு கொழும்பில் தெரிவித்துள்ளார்கள். ஐநாவின் அந்த உறுப்பினர்கள் கடந்த ஒரு வார காலமாக நாட்டின் பல பகுதிகளுக்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து நேரடியாக தகவல்களை பெற்றிருந்தார்கள். காணாமல் போனோரின் உறவுகள் பதிலுக்காக மிக நீண்ட காலம் காத்திருந்தனர் என்றும் அவர்களுக்கு விரைவாக பதில் கிடைக்க வேண்டும் எனவும் ஐநா அதிகாரிகள் கூறியுள்ளார்கள். கூடுதல் தகவல்களை தருகிறார் பிரதீபன் புனிதசீலன்.
இலங்கையில் நல்லிணக்கம் என்பது மிகவும் முக்கியமானதாக உள்ளது என்றாலும் அது பாதிக்கப்பட்டோரின் உரிமைகளை மறுப்பதாக இருக்கக்கூடாது என காணாமல் போனோர் தொடர்பான ஐநாவின் உயர்மட்ட குழு சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கையில் கடந்த சில நாட்களாக பொதுமக்கள் உட்பட பலரையும் பல பகுதிகளிலும் சென்று சந்தித்த அந்த குழு இதனை தெரிவித்துள்ளது. இலங்கையில் காணாமல் போன ஆயிரக்கணக்கானோரின் குடும்பங்களின் உரிமைகள் மற்றும் அவர்களது நியாயமான எதிர்பார்ப்புகள் ஆகியவற்றை ஏற்படுத்திக் கொடுக்க இலங்கை அரசாங்கத்திற்கு மீண்டும் சந்தர்ப்பம் உருவாகியுள்ளது என காணாமல் போனோர் தொடர்பான ஐநாவின் உயர்மட்ட குழு சுட்டிக்காட்டியுள்ளது.
We are recommending, we are making very clear recommendations that all the truth-seeking mechanisms and all the justice mechanisms that are being adopted should cover all disappearances regardless of the perpetrators, including those perpetrated by the LTTE.
நீண்ட காலமாக காத்திருக்கும் இந்த குடும்பங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டிய தருணம் தற்போது வந்துவிட்டது என அந்த குழுவினர் தெரிவித்துள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களின் நம்பிக்கையை பெறுவதற்கு அரசாங்கம் காத்திரமான முன்னெடுப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என ஐநாவின் உயர்மட்ட குழு கோரியுள்ளது. உரிமைகள் மறுக்கப்பட்டவர்களின் நம்பிக்கையை மீள கட்டியமைப்பதற்கு இதுவே சிறந்த வழி எனவும் உறுதியான முயற்சிகள் மற்றும் வெளிப்படையாக தெரியக்கூடிய பலன்கள் ஆகியவற்றின் ஊடாகவே அந்த நம்பிக்கை ஏற்படுத்தப்படும் என குறிப்பிட்டுள்ளது. இலங்கை இந்த வரலாற்று ரீதியான வாய்ப்பை பயன்படுத்தி பாதிக்கப்பட்டோரின் உரிமைகளை நிலைநிறுத்துவதற்கு ஆழமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் பட்சத்தில் அது உண்மையான மீளிணக்கப்பாட்டை கட்டியெழுப்ப உதவும். காணாமல் போனோரை தேடி கண்டறிவதற்கு அலுவலகம் ஒன்றை இலங்கையில் அமைப்பதற்கு இந்த குழு உதவும் எனவும் அந்த அலுவலகம் பாரபட்சமற்ற முறையில் செயல்படும் எனவும் தெரிவித்துள்ளது.
In fact, we are extremely concerned because people who met with us were visited by security officers questioning why and what type of information they provided to us. So yes, the harassment appears to be in place today.
The fact that
காணாமல் போயுள்ள தமது உறவினர்களை தேடும் குடும்பங்களுக்கு அச்சுறுத்தல் விடுப்பது, துன்புறுத்துவது மற்றும் மிரட்டுவது ஆகியன உடனடியாக நிறுத்தப்பட வேண்டுமென இராணுவம், பாதுகாப்பு மற்றும் சட்ட அமலாக்கப்படை ஆகியவற்றின் அனைத்து மட்டங்களுக்கும் அரசு அதிகாரிகள் உடனடியாக தெளிவான அறிவுறுத்தல்களை வழங்க வேண்டுமென காணாமல் போனோர் தொடர்பான ஐநாவின் உயர்மட்ட குழு மேலும் கேட்டுக்கொண்டுள்ளது. எதிர்காலத்தில் வலிந்து காணாமல் செய்யப்படுவது நடக்காமல் இருப்பதனை உறுதிப்படுத்துவதற்கும் அதனை செயற்படுத்துவதற்கும் போதுமான சட்ட நிறுவன கட்டமைப்பு ஒன்றின் உருவாக்கத்தையும் அந்த குழு கேட்டுக்கொண்டுள்ளது.
ஐநா குழுவினர் ஒருவார கால பயணத்திற்கு பிறகு இன்று கொழும்பில் முன்வைத்த பரிந்துரைகள் குறித்த தகவல்களை கேட்டீர்கள். வழங்கியவர் பிரதீபன் புனிதசீலன். ஐநா குழுவினர் நாட்டின் பல பகுதிகளுக்கு சென்று மக்களை சந்தித்து பெற்ற தகவல்களின் அடிப்படையில் இன்று அளித்துள்ள பரிந்துரைகள் குறித்து பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது குறித்து நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கை வந்து சென்ற வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பான ஐநா விசாரணை குழு தனது 10 நாள் விசாரணைகளின் முடிவு குறித்து விடுத்துள்ள ஆரம்ப அறிக்கையில் காணாமல் போயுள்ளவர்கள் தொடர்பில் உறுதியான நம்பகத்தன்மையுடைய நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கூறியிருக்கின்றது. ஆட்கள் காணாமல் போவதற்கு துணை புரிந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றது. காணாமல் போனவர்களுக்கு என்ன நடந்தது என்பது தெரியாமல் நீண்ட காலமாக அவர்களின் உறவினர்கள் துயரடைந்திருக்கின்ற என்பதை சுட்டிக்காட்டியுள்ள அந்த அறிக்கை அவர்கள் அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இழந்துள்ளதாகவும் அந்த நம்பிக்கையை கட்டி எழுப்புவதற்கு நம்பகத்தன்மையுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கின்றது. ஆட்கள் காணாமல் ஆக்கப்பட்டதன் மூலம் மனித உரிமைகள் மோசமான முறையில் மீறப்பட்டிருப்பதாக எடுத்துக்காட்டியுள்ள அந்த ஐநா அறிக்கை இத்தகைய மனித உரிமைகளை பலிகொடுத்து நாட்டில் நல்லிணக்கத்தை உருவாக்க முடியாது என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பான ஐநா விசாரணை குழு வருகை தந்திருந்த போது அதன் முன்னிலை தோன்றி தகவல்கள் தெரிவித்திருந்த காணாமல் போனோரை கண்டுபிடிப்பதற்கான குழுவின் முக்கியஸ்தராகிய சுந்தரம் மகேந்திரன் அவர்களை தொடர்பு கொண்டு அந்த குழுவின் அறிக்கை குறித்து என்ன கருதுகின்றீர்கள் என கேட்டேன்.
உண்மையில் காணாமல் போனவர்களுக்கு என்ன நடந்தது என்ற பொறுப்பு கூறுதலை இந்த அரசாங்கமும் வெளியிட வேண்டும். அதே போன்று ஐக்கிய நாடு சபைகளும் இது தொடர்பாக விசாரணை செய்து இவர்களுக்கு என்ன நடந்தது என்ற பொறுப்பு கூறுதலை கூற வேண்டும் என்பதுதான் எமது நிலைப்பாடாக இருக்கிறது.
சரி, ஐநா குழு எதிர்பார்க்கிறபடி அல்லது அவர்கள் கூறியிருக்கிறபடி அல்லது நீங்கள் எதிர்பார்க்க படி நடவடிக்கைகள் எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த அரசாங்கம் என்ன செய்யும் என்று நீங்க நினைக்கிறீங்க?
உண்மையில் இந்த அரசாங்கம் ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமை ஆணைக்குழு ஊடாக பரிந்துரைக்கப்பட்ட விடயங்களை ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. அதை நடைமுறைப்படுத்துவதாக உறுதிமொழி வழங்கியிருக்கின்றது. அவ்வாறாக உறுதிமொழி வழங்கிய இந்த அரசாங்கம் நிச்சயமாக இந்த விடயத்தில் ஒரு காத்திரமான முடிவை இந்த அரசாங்கம் எட்டும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். காரணம், சர்வதேச அழுத்தம் தொடர்ந்து கொண்டு செல்லாமல் மைத்ரிபால சிறிசேனாவுடைய ஆட்சி காலத்திலே தமிழ் மக்களுடைய பிரச்சனையை முடிவுக்கு எட்டுவதாக அவரும் உறுதிமொழி கூறியிருக்கின்றார். எனவே இந்த அழுத்தம் நல்லதொரு சமிகையை தமிழ் மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம்
என்றார் சுந்தரம் மகேந்திரன் அவர்கள். அதேவேளை ஐநா குழுவின் விசாரணையில் கலந்து கொண்டிருந்தவர்கள் சிலர் காணாமல் போயுள்ள தமது உறவினர்களை கண்டுபிடிப்பதில் ஐநாவும் சர்வதேசமும் நேரடியாக பங்களிப்பு செய்ய வேண்டும் என எதிர்பார்த்திருப்பதாக பிபிசி தமிழோசியிடம் தெரிவித்தனர்.
ஐநா சபை சொன்ன விஷயங்கள் வந்து அரசாங்கத்துல சொல்லி இருக்குது, நல்லதுதான். ஆனா அரசாங்கம் அதை செய்யும் போது தெரியல, நாங்கள் நம்புறோன்னு தெரியாமல் இருக்குது. அரசாங்கம் செய்தா நல்லது, எனக்கு இந்த அரசாங்கம் செய்யும்னு சொல்லி நம்பிக்கை இல்லை. ஏன்னு சொன்னா நம்ம வந்தா இவ்வளவு பேர் வந்ததியல் ஜனாதிபதியான குழுவுன்னு சொல்லி எத்தனையோ குழுவோட கொண்டு வந்ததியல் எல்லாம் செய்யறோம் செய்யறோம்னு காட்டுறோம். ரெண்டு எல்லாரும் சென்னவியலையும் ஒன்றுமே செய்யல. ஐநா சபையை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நாங்கள் ஐநா சபை வந்துட்டு போயிருக்குது, அவையில் அரசாங்கத்திட்ட கொடுத்துட்டு போயிருக்கிறபடியே அரசாங்கம் எங்களுக்கு செய்வினமோன்று சொல்லி நம்பிக்கை இல்லை. அதனால சொல்றேன்.
அப்ப நீங்க என்ன நடக்க வேணும்னு எதிர்பார்க்கறீங்க?
ஐநா சபை அவையிலும் எங்களோட இந்த அரசாங்கத்தோட சேர்ந்து கூட இருந்து இந்த காணாமல் போன உறவுகளை தேடி எங்களுக்கு தரவேணும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கிறோம்.
எங்களுக்கு அவையில் நடவடிக்கை எடுத்து தான் தரணும். ஏனண்டா நாங்க இப்படி விட்டுட்டு இருக்கல, யாருக்குள்ள எங்களுக்கு, நாங்கள் இத்தனை வருஷமும் சுருதன் உயிரோட வரிவேறு எப்பயாவது வரிவேறுன்ற நம்பிக்கையோட இருக்கிறோம். எங்களுக்கு அவையில் ஒரு நல்ல முடிவு தரவேணும். இதுவரைக்கும் சில பேர் வீட்டுக்கு வீடு வந்து மரண சேர்த்திக்கிறடு இவ்வளவு வற்புறுத்தல் சீடி மேல துன்புறுத்தப்பட்டு போய் தான் இருக்கிறோம். அதனபடியெல்லாம் எங்களுக்கு மரண சேர்த்திக்கிறது வேணாம். எங்களோட புருஷன் உயிரோட அவைய தரவேணும். அதைத்தான் நாங்க இவ்வளவு காலமும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம், நம்பிக்கையோட இருக்கிறோம். அவையில் நல்ல முடிவு எங்களுக்கு தரவேணும். அரசாங்கம் எப்படி இருந்தாலும் உங்களோட புருஷன்மாரை விடுவினமன்ற நம்பிக்கையோட இருக்கிறோம்
என அவர்கள் தெரிவித்தனர்.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். இலங்கையில் அடுத்த 5 ஆண்டுகளில் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை முற்றாக ஒழிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முன்வைத்த பிரேரணைகளை அமைச்சரவை ஏற்றுக்கொண்டுள்ளது. எனினும் இந்த நடைமுறை எதிர்வரும் 2020 ஆண்டு முதலே நடைமுறைக்கு வரும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதுகுறித்து கொழும்பிலிருந்து பிபிசியின் கே எஸ் உதயகுமார்.
2020 முதல் இலங்கையில் நிறைவேற்று அதிகாரங்கள் கொண்ட ஜனாதிபதி முறை முற்றாக ஒழிக்கப்படும் என்று வெளிநாட்டு அமைச்சர் மங்கள சமரவீர தெரிவித்துள்ளார். இன்று கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பொன்றின் போதே அவர் இதனை தெரிவித்தார். இதன்படி நிறைவேற்று அதிகாரங்கள் கொண்ட ஜனாதிபதி முறை ஒழிப்பது சம்பந்தமான விசேட பத்திரம் ஒன்றை ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன இன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போது சமர்ப்பித்ததாக மங்கள சமரவீர தெரிவித்தார். ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள நிறைவேற்று அதிகாரங்களை நாடாளுமன்றத்துக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு அந்த அமைச்சரவை பத்திரத்தின் மூலம் யோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள நிறைவேற்று அதிகாரங்களை ஒழிக்கும் நடவடிக்கைகளை அடுத்த ஜனவரி மாதம் நாடாளுமன்றம் ஊடாக ஆரம்பிக்க உள்ளதாக தெரிவித்தார் அமைச்சர் மங்கள சமரவீர.
விசேஷம் அப்பே அகமதி ரணில் விக்ரமசிங்க மெத்துமாகே பிரதானத்வம் இதிரி சதிகீபே துலதி
மேலும் கருத்துக்களை தெரிவித்த அமைச்சர் மங்கள சமரவீர ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள நிறைவேற்று அதிகாரங்களை ஒழிக்கும் நடவடிக்கைகள் அடுத்த 6 மாதங்களுக்குள் பூர்த்தி செய்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த நடவடிக்கைகளுக்கு ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன வழங்கி வரும் ஒத்துழைப்பை பாராட்ட வேண்டும் என்றும் தெரிவித்தார் அமைச்சர் சமரவீர. ஆனால் நிறைவேற்று அதிகாரங்கள் கொண்ட ஜனாதிபதி முறை ஒழிக்கப்பட்ட போதிலும் அது ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் பதவிக்காலம் முடிவடைந்த பின்னரே அமலுக்கு வரும் என்றும் தெரிவித்தார் அமைச்சர் மங்கள சமரவீர. இதேவேளை நிறைவேற்று அதிகாரங்கள் கொண்ட ஜனாதிபதி முறை ஒழிப்பது மற்றும் தேர்தல் முறை மாற்றங்கள் சம்பந்தமாக ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன முன்வைத்த யோசனைகளுக்கு அமைச்சரவை இன்று அனுமதி வழங்கியுள்ளதாகவும் அரசியல் தகவல்கள் தெரிவிக்கின்றது.
இதனிடையே இலங்கையில் நீண்ட காலமாக சிறையில் இருக்கும் தமிழ் கைதிகள் கட்டம் கட்டமாக பிணையில் விடுவிக்கப்பட்டு வருவது தொடர்பில் விடுதலையான ஒருவர் தங்களுக்கு எந்த வகையிலும் பிணையில் விடுவிக்கப்படுவது ஏற்புடையது அல்ல, பொது மன்னிப்பே ஏற்புடையது என்று கூறியுள்ளார். இதுகுறித்து கொழும்பிலிருந்து மீண்டும் பிபிசியின் உதயகுமார்.
தமிழ் அரசியல் கைதிகளை புனர்வாழ்வு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்துவதன் மூலம் அவர்களின் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்காதென்று பிணை வழங்கப்பட்ட பின்னர் விடுவிக்கப்பட்ட தமிழ் கைதியான மாதவன் கிருபாகரன் தெரிவித்தார். கடந்த சில தினங்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த மாதவன் கிருபாகரன் பிணை வழங்கப்பட்ட பின்னர் கருத்துக்களை தெரிவித்தார். தமிழ் கைதிகள் விரைவில் விடுதலையை பெற்றுக்கொள்வதற்காகவே புனர்வாழ்வு நடவடிக்கைகளில் ஈடுபட இணக்கம் தெரிவித்துள்ளதாகவும் அவர் கூறினார். மலேசியாவில் வசித்து வந்த தன்னை கடந்த 2014 பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் சட்ட விரோதமான முறையில் கைது செய்து இலங்கையை கொண்டு வந்ததாகவும் குற்றம் சாட்டினார் மாதவன் கிருபாகரன்.
எங்களை கைது செய்தது, நாங்கள் வந்து மலேசியாவில் இருந்து 2014 5 மாதம் 15 எங்களை அரெஸ்ட் பண்ணது மலேசியன் போலீஸ். அதாவது இங்கிருந்து டிஆர்டிட்ட இருந்து எங்களுக்கு ரெட் நோட்டீஸ் அனுப்பி அரெஸ்ட் பண்ணினேன்னு சொல்லி சொல்லப்பட்டது. ஆனால் மலேசியன் கவர்மெண்ட் எங்களுக்கு தங்களுக்கும் எங்களுக்கும் எந்தவித பிரச்சனையும் இல்லை, நாங்கள் அவைகளுக்கு எந்த விதத்திலையும் இடையூறான ஆக்கள் இல்லைன்னு சொல்லி எங்கள்கிட்ட உதவிப்படுத்தி சொன்னவைய அது இந்த நேரம் எங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்க நேரம் எங்களுக்கு யூஎன் ஆஃபீஸ்லேருந்து ஒரு அதிகாரி ஒருவாள் வந்து எங்களை சந்திச்சு காய்ச்சது லோயரால். அவை சொல்லிச்சுன்னா எங்களை உங்களை அனுப்ப மாட்டோம் ஸ்ரீலங்காவுக்கு, நாங்கள் உங்களை திங்கட்கிழமை வந்து சந்திக்கிறோம்னு சொல்லி. ஆனால் ஞாயிற்றுக்கிழமையே விடிய எங்களை கொண்டு இமிக்ரேஷன் ஆஃபீஸில் வச்சு எங்களுக்கு ஜொப்பை குத்திட்டு ஒரு டெம்பரரி பாஸ்போர்ட் ஒன்று ஒழுங்குபடுத்தி அது உடனே வந்து அண்டர் கிரவுண்டால் கூட்டிக் கொண்டு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் கோலாரம்பு ஏர்போர்ட்டுக்கால வச்சு உடனே எங்களை அனுப்பிட்டோம். எங்களுக்கு இங்கே டிஆர்டி ஆஃபீஸ்லேருந்து 6 அதிகாரிகள் வந்து எங்களை ஹேண்ட் ஓவர் பண்ணி எடுத்தவை.
பின்னர் வழக்கு விசாரணையின்றி பல மாதங்கள் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார்.
உலகாலம் எந்த குற்றங்களும் வந்து நிரூபிக்கப்படையில்லை, அப்படி நிரூபிக்கப்படுற இருந்தால் அவையில் என்ன செய்ய போனோம்னு தெரியல. ஆனால் இன்னும் இன்றைக்கு பிணையில் விட்டுருக்கிறதுக்கு எங்களையெல்லாம் ஒரு கேஸும் இல்லாமல் சும்மா விட்டுருக்கணும், மன்னிப்பு கொடுத்து விட்டுருக்கணும். ஆனால் விடுறது விடாது வந்து ஜனாதிபதியின் கையில் தான் இருக்குது. அது ஜனாதிபதி முழு மனதோட எல்லா கைதியும் விடுறதுக்கான இதை செய்து கொடுக்கணும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.
தமிழ் கைதிகளுக்கு பிணை வழங்கப்பட்டமை தொடர்பாக திருப்தி அடைய முடியாதென்றும் அவர் தெரிவித்தார்.
ஆனால் எங்களை விட்டதுக்கு நாங்கள் சந்தோஷப்படவில்லை, நீண்ட காலமாக இருக்கிற எல்லாரையும் விடணும். அதுக்குரிய பாரிய அழுத்தத்தை மீடியாவும் வெளியால் இருக்கிற சமூக அமைப்புகளும் அரசியல்வாதிகளும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி முழு அரசியல் கைதிகளும் வெளியால் கொண்டு வரதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு எங்களுக்கு வேணும்.
தமிழ் கைதிகளை புனர்வாழ்வளிப்பதற்கு அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானம் குறித்து கேட்ட போது
அரசாங்கம் சொல்லுது கட்டம் கட்டமாக நாங்கள் எல்லாரும் விடுவோம்னா அரசாங்கம் அரசியல்வாதிகள் எல்லாரும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த கட்டம் கட்டம் எவ்வளவு தூரம் அந்த கட்டம் நீள போகுதுன்னு தெரியல. கட்டம் நீண்டு கொண்டு போனால் இன்னும் பல உயிரல் ஆபத்தான நிலைமைக்கு உண்ணாவிரதம் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு.
நிபந்தனையற்ற விடுதலை மாத்திரமே தமிழ் கைதிகளின் ஒரே எதிர்பார்ப்பென்றும் தெரிவித்தார் பிணை வழங்கப்பட்டு விடுவிக்கப்பட்ட தமிழ் கைதியான மாதவன் கிருபாகரன்.
கொழும்பிலிருந்து பிபிசியின் உதயகுமார். அடுத்து தமிழக செய்திகள் சில. தமிழகத்தில் மழை சற்று ஓய்ந்திருந்தாலும் இயல்பு வாழ்க்கை முழுமையாக திரும்பவில்லை. பள்ளி கல்லூரிகளுக்கு மேலும் சில தினங்கள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளன என்கிறார் நமது தமிழக செய்தியாளர் முரளிதரன்.
தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக மழை குறைந்திருக்கும் நிலையில் மீட்பு பணி நடவடிக்கைகள் முடிவு கட்டத்தை எட்டியுள்ளன. இருந்தபோதும் சென்னை நகரின் சில பகுதிகள் தற்போதும் நீரில் மூழ்கியுள்ளன. இந்த நிலையில் தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு பெரும் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இல்லை என்றும், சில இடங்களில் மிதமானது முதல் கனமழை வரை பெய்யலாம் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மழையால் பாதிக்கப்பட்டிருக்கும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் 22ஆம் தேதி வரை கல்வி நிலையங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை முடிச்சூர், பெரும்பாக்கம், மணலி, நகரின் மையப்பகுதியில் இருக்கும் கோட்டூர்புரம் ஆகிய இடங்களில் இன்னும் நீர் தேங்கியுள்ளது. பூண்டி நீர்த்தேக்கத்திலிருந்து உபரி நீர் திறந்துவிடப்பட்டிருப்பதால் மணலி, எழில்நகர் ஆகிய பகுதிகளிலும் நீர் சூழ்ந்துள்ளது. செம்பரம்பாக்கம் ஏரியின் உபரி நீர் அடையாறு ஆற்றில் திறந்துவிடப்பட்டிருக்கும் நிலையில், ஆற்றின் கரையோரமாக வசிக்கும் 25,500 பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கடந்த 2 வாரங்களில் தமிழகம் முழுவதும் பெய்த மழைக்கு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தற்போது 80 எட்டியுள்ளது. இதற்கிடையில் மழை நிவாரணப் பணிகள் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் தமிழக அரசின் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளன. நிவாரணப் பணிகளுக்காக மத்திய அரசிடம் மாநில அரசு நிதியுதவி கோராதது சந்தேகம் அளிப்பதாக திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார்.
இதுவரையில் இந்த மழை வெள்ளத்தை பற்றி பிரதமருக்கோ அல்லது மத்திய அரசுக்கோ அல்லது சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சர்களுக்கோ எந்தவித கடிதமும் அல்லது ஒரு தொலைபேசியில் கூட பேசுகிற நிலை இதுவரையில் நிகழவில்லை என்பது கண்டிக்கத்தக்கது.
திமுக, அதிமுக ஆகிய இரு கட்சியினரும் மேற்கொண்ட ஆக்கிரமிப்பின் காரணமாகவே இந்த நிலை ஏற்பட்டிருப்பதாக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். நிவாரண உதவிகளை வழங்க பிற கட்சியினர் வந்தால் ஆளும் கட்சியினர் அவர்களை தடுப்பதாக தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் இளங்கோவன் குற்றம் சாட்டியுள்ளார்.
நமது தமிழக செய்தியாளர் முரளிதரன். தமிழகத்தில் பெய்த தொடர் மழையால் அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. குறிப்பாக காய் கனிகளின் விலை பல மடங்கு அதிகரித்துள்ளன. ஆசியாவின் மிக பெரும் காய் கனி அங்காடிகளில் ஒன்றான கோயம்பேடு அங்காடிக்கு சென்றிருந்தார் பிபிசியின் ஜெயக்குமார்.
சென்னைக்கு வரவேண்டிய அத்தியாவசிய பொருட்களின் வரத்து குறைந்துள்ள காரணத்தால் பொருட்களின் விலைகள் உயர்ந்து காணப்படுகின்றன. வெள்ள பாதிப்பு அதிகம் உள்ள பகுதிகளில் காய்கறி, பால் போன்ற பொருட்கள் அதிக விலைக்கு விற்கப்படுவதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. அத்தோடு முக்கிய தேவைகளுக்காக அதிக தூரம் பயணிக்க வேண்டி உள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பான உண்மை நிலையை அறிய கோயம்பேடு காய்கறி சந்தையில் சில்லறை விற்பனையில் ஈடுபட்டு வரும் விக்னேஷிடம் கேள்வி எழுப்பினேன்.
இந்த வாட்டி நிறைய மழை பெஞ்சதுனால வரத்து வந்து ரொம்ப கம்மியா இருந்தது. அதனால ஒரு நாள் காய்கறி விலை ஏறினதுனால அந்த விலை அப்படியே இருக்குது. மழை எப்ப குறையுமோ அதுக்கப்புறம் தான் காய்கறி விலை குறையறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. விற்பனை குறையறதுக்கு சான்சஸ் இல்லை. ஏன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் யாரா இருந்தாலும் காய்கறியை வச்சுதான் எதா இருந்தாலும் பண்ணியே ஆகணும். நம்ம எவ்வளவு விலை போட்டாலும் வாங்குறதுக்கு ஆளும் இருக்காங்க
என்றார் கோயம்பேடு சில்லறை வணிகரான விக்னேஷ். இதற்கிடையே விலையை உயர்த்த வியாபாரிகள் புது புது காரணங்களை கூறுகின்றனர் என்கிறார் கோயம்பேடு சந்திக்கு வந்திருந்த குடும்ப தலைவி ஒருவர்.
தக்காளி விலை இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. மழை பெஞ்சாலும் விலை ஜாஸ்தியாக இருக்குங்கிறாங்க. வெயில் அடித்தாலும் உடனே மழை இல்லை அதனால விலை ஏறுது அப்படிங்கிறாங்க. சமாளிக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது ரேட்டு
என்றார் குடும்ப தலைவியான அனிதா. தக்காளியின் விலைதான் அதிகமாக காணப்படுவதாக கூறப்படும் குற்றச்சாட்டை மொத்த காய்கறி விற்பனையாளரான விநாயகம் முன்பாக வைத்த போது,
நேற்றுடன் விலை கம்மி சார், மழையினால தக்காளி அதிக வரப்பு இல்லைங்க, அதனால விலை அதிகமாக இருக்கு. கர்நாடகா ஆந்திராலேருந்து வரும், அங்கே மழையினால கம்மியாக இருக்கு.
இன்னைக்கு வந்து விலை கம்மியாக இருக்கு, அதனால வந்து தொடர்ந்து வந்து தக்காளி விலை குறையும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியுமா, இல்லை வந்து திரும்பவும் விலை ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா?
வாய்ப்புகள் இருக்கு, ஏன்னா மழை அதிகமாகிடுச்சுன்னா திரும்பி இன்க்ரீஸ் ஆகும்
என்றார் கோயம்பேட்டில் உள்ள மொத்த காய்கறி விற்பனையாளரான விநாயகம். கோயம்பேடு சந்தையில் காய்கறிகளின் விலையை கண்டு வியப்படைந்த குடும்ப தலைவியான லட்சுமியிடம் பேசிய போது,
1 hour ஆகுது, நாங்கள் மடிப்பாக்கத்தில் இருந்து இங்கே வரத்துக்கு 1 hour ஆகும். இருந்தாலும் இங்கே வந்தாலும் அதே விலை தான் விற்கிது, அதிகமாக தான் விற்கிது விலை.
மடிப்பாக்கம் பகுதியில் வந்து காய்கறிகள் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு கிடைக்குதா?
இல்லை, அந்த அளவுக்கு இல்லை. அங்கே எங்கள் வீட்டாலும் அதிகமான விலை தான், அதை விட கொஞ்சம் பரவாயில்ல இங்கே கோயம்பேடு, அதான் சொல்ல முடியும்
என்றார் லட்சுமி. அதே சமயம் கோயம்பேட்டிற்கு வழக்கமாக லாரி செலுத்தி வரும் ஓட்டுநரான ரமேஷ் நம்மிடம் பேசிய போது,
நான் பேரம்பலேருந்து தேங்காய்த்தி வரேன் சார். மழை பெஞ்சிச்சு, மழை பெஞ்சனால 4 o'clock கொஞ்சம் 1 hour டிலே ஆயிடுச்சு. என்ன டயத்தோடு வந்த மாதிரி டாக்ஸி இன்சூரன்ஸ்லாம் நமக்கு நார்மலாக வரும். இல்லை டிலே ஆனிச்சுன்னா வந்து எங்களுக்கு சாப்பாடு செலவு, ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாடு 50 ரூபானா 150 ரூபா, ரெண்டு பேரும் 300 ரூபா அதுமாதிரி அடிபடும். இல்லாட்டா அந்த 300 ரூபா எங்களுக்கு மிச்சப்படும்
என்றார் லாரி ஓட்டுநரான ரமேஷ். கோயம்பேடு காய்கறி சந்தையில் உள்ள கடைகளில் தின சம்பளத்திற்கு வேலை பார்த்து வருவோரின் நிலை வேதனையானது என அவர்கள் கூறுகின்றனர்.
என் பேர் நல்லத்தம்பி. நான் தேங்காய் கடையில் 10 வருஷமாக வேலை செய்கிறேன். இந்த 10 வருஷத்தில் இந்த வருஷம் வரலாறுக்கான அளவுக்கு மழை, 5 நாளாக சரியான மழை. நான் கூலி வேலை செய்கிறதால எங்களுக்கு போதுமான தங்குறதுக்கு இடம் இல்லை, மழை கலந்தாலும் படுக்கிறதுக்கு இடம் இல்லை, சரியான ஹோட்டல் இல்லை சாப்பிட்றதுக்கு, படுக்கிறதுக்கு இடம் இல்லை, குளிக்கிறதுக்கு பாத்ரூம் இல்லை. பாத்ரூம் போனால் எல்லா பாத்ரூமும் அடப்பாக தான் இருக்குது, வெளியே தான் போக வேண்டியதாக இருக்குது. வேலை ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது, கடினமாக மழை பெய்ஞ்சதால் வெளியில் போக முடியல, வர முடியல
என்றார் தினக்கூலியான நல்லதம்பி.
நேர்களே, இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. நாளை சந்திப்போம். வணக்கம்.